الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. புகழ் அனைத்து மேகநாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக வேண்டி, எமது நேர்வழிக்காக வேண்டி சத்திய தூதர் சர்தாரே ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும், அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதனுக்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் இல்லத்தில் எழுத்துக்காப்புடன் வீச்சிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசதியா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு நிரப்பமான மார்க்கம், ஒரு பறவைக்கு எப்படி இரண்டு இறகுகள் இருக்கிறதோ இதேபோன்று இஸ்லாத்திற்கும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது. பறவை பறக்க வேண்டும் என்று சொன்னால் இரு பகுதியும் சரியாக வேண்டும், இரண்டு இறகுகளும் சரியாக இருக்க வேண்டும். இதேபோன்றுதான் இஸ்லாத்திலே ஒரு பகுதி அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது, அடுத்த பகுதி அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டு பகுதியும் சரியாக வேண்டும். சகோதரர்களே, அதிகமான ஹதீஸ்களிலே அல்லாஹ்வின் பகுதி ஈமானுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை விடயங்கள் உணர்த்தப்படுவதை போன்று அதே ஹதீஸின் தொடரிலே அடுத்த பகுதியையும் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள், இஸ்லாம் ஈமான் 70 கிளைகளுக்கும் அதிகமானது. அலாஹா லா இலாஹா இல்லல்லாஹ், அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால அதிலே கடைசியானது இமாமத்துல் அதானித் தரீம், பாதையிலே அடுத்தவருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றுவது, ஒரு அசுத்தத்தை விலக்கி விடுவது. சகோதரர்களே, அரசுடைய ஹதீஸ் அல்லாஹுவை பற்றி பேசும் ஹதீஸ் இஸ்லாம் முடிவு பாதையிலே முடிகிறது. அரசிலே ஆரம்பித்து பாதையிலே முடிகிறது இஸ்லாம். அரசும் சம்பந்தம், பாதையும் சம்பந்தம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகராத்திலே சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலாம் தொழுகை, தொழுகை, தொழுகையை விட்டுவிட வேண்டாம். இது நபியின் கடைசி உபதேசம். உம்மத்திற்கு வமா மலக்கத் அய்மானுக்கும், அடிமைகளுடைய விடயத்திலும் கவனமாக தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்கின்றார்கள், அடிமை அடிமை என்கின்றார்கள். அல்லாஹை பற்றி எந்த நேரத்தில் பேசினார்களோ அடியார்களை பற்றியும் அந்த நேரத்தில் பேசுகின்றார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, ஒரு ஹதீஸை சொன்னார்கள், உங்களுடைய மிக சிறந்தவர் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர், அதை கற்கின்றார் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்னும் ஒரு ஹதீஸை சொல்கின்றார்கள், கைருக்கும் கைருக்கும் அகலிகி, உங்களிலே மிக சிறந்தவர் குடும்பத்தோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்பவர். குர்ஆனோடு குடும்பத்தோடு, அல்லாஹோடு அடிமையோடு, அரசோடு பாதையோடு, இரண்டு பக்கத்தையும் அழகாக நினைத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாம். ஆக மேன்மையான சகோதரர்களே, அல்லாஹுக்கு அடுத்ததாக கடமைப்பட்ட ஒருவர் இருப்பாரையானால் அடுத்த அங்கத்திலே, அடுத்த மரியாதையிலே ஒருவர் இருப்பார்களேயானால் அதை பெற்றோராக இஸ்லாம் காட்டித் தருகிறது. எனவே இன்றைய ஃபுத்பாவை பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற விடயங்களை பார்ப்போம். அருமையான சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா எப்பொழுது மூன்று விடயங்களை சேர்த்தியே பேசுவான், ஜகாத்தையும் கொடுங்கள். ஒருவர் தொழுகிறார், ஜகாத் கொடுக்கவில்லை, அல்லது ஜகாத் கொடுக்கிறார், தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய விருப்பமான கட்டளை அவர் நிறைவேற்றியவராக இல்லை. அதே போன்றே அத்தீவுல்லாஹ அத்தீவுர் ரசூல், நபியுடைய வாழ்க்கையும் எடுத்து நடவுங்கள், அல்லாஹ்வின் கட்டளையும் எடுத்து நடங்கள். இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்த இஸ்லாம் லாயிலாஹில்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையும் வாழ்க்கையும் எடுக்க வேண்டியதுதான். அருமையான சகோதரர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துத்தானே என்றுதான் விடுவோம். சஹாபாக்கள் சுன்னத்துத்தானே, சுன்னத்து என்பதனால் விடாமல் இருந்தார்கள். சுன்னத்து என்பதற்காக வேண்டி நாம் விட்டு விடுவோம். சஹாபாக்கள் சுன்னத்து என்பதற்கு பல என்றால் பலமாக இருந்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டுமல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹும் தான். கண்ணியமானவர்களே, மூன்றாவது அனிஷ்குர்லி வழிவாளிதே, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். உண்மையிலே ஒரு மனிதன் யோசித்தால் குர்ஆன்ல சொல்லித்தான் தாய் தந்தையோட நல்லா நடந்து கொள்ளணும் இல்லை. மனிதனுடைய புத்தியே சொல்லும், மனிதனுடைய அறிவே சொல்லும். கொஞ்சம் வியாபாரத்தை தூக்கிவிட்டவர்கள், கொஞ்சம் ஏதோ பொறுமையுடன் செய்தவர்கள், கொஞ்சம் பணத்தை தந்தவர்கள், கொஞ்சம் படிப்பை தந்தவர்கள், இவர்களையெல்லாம் மதித்த மனம் சொல்லுகிறது. எமது தோற்றத்தையே உருவாக்கி 9 மாதங்கள் சுமந்து உலகத்திற்கு தந்தவருக்கு இன்னொருவர் சொல்லியா மதிக்க வேண்டும்? அவர்களே, இன்னொருவர் சொல்லித்தான் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்வதே எனது படையினர். எனவே சகோதரர்களே, சொல்லாமலே புரியும் செய்தியுதான் இது, சொல்லாமலே எனது வாழ்க்கையில் சம்பந்தப்பட வேண்டியதுதான் இது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த பெற்றோருடைய மதிப்பை எப்படி இஸ்லாம் சொல்லித் தருகிறது? இவ்வளவு அழகாக உயர்த்தி தந்திருக்கிறது. அவர்களுடைய நன்றி இல்லாமல், அல்லாஹுக்கே நன்றி இல்லை, அவர்களுக்கு உபகாரம் இல்லாமல், அல்லாஹுக்கே உபகாரம் இல்லை. வகபா ரப்புக அல்லா தஹ்புது இல்லா இய்யா ஹுவல் வாலிதீன். அந்த ஆயத்திலே அல்லாஹை பற்றி ஒரு வசனத்தை முடித்துவிட்டு 9 விடயங்களினுடைய வசனங்களை வார்த்தைகளை பாதிக்கிறான் பெற்றோருக்காக வேண்டி. ஆக கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய விடயத்தில் நாம் தவறக்கூடாது, நாம் சரியா ஆகிட வேண்டும். அது தவறுமையானால் சொருக்கம் தவறியதற்கு சமமாகும். பெற்றோர் ஏன் அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு வருகிறது, உயர்வது என்று பார்த்தால், மனிதர்களை அல்லாஹ் தஆலா 3 சட்டங்களிலே வைத்திருக்கிறான். ஒன்று, அல்லாஹு அல்லதி ஹலகக்கும் மின் துஃபின் தும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஃபா. சகோதரர்கள், முதலாவது சட்டம் பலவீனம், சிறிய பிள்ளை பலவீனத்தோடு இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு வாலிப பருவம் வருகிறது, அது நல்ல பலத்தோடு நல்ல தைரியத்தோடு இருக்கிறோம். இயலுமான காலம், திரும்பவும் ஒரு வயோதிகம் வரும். மனித வாழ்க்கையை பார்த்தால் ஒரு பக்கம் இடது பக்கமும் வலது பக்கமும் பலவீனம், நடுவிலே இடைப்பகுதியிலே ஒரு பலம். சகோதரர்களே, எமது பலவீனத்தை போக்க, பலவீனம் என்றால் எமது உடம்பிலே பலமில்லை, அறிவிலே பலமில்லை, சிந்திக்க தெரியாது, உடம்பால் எடுத்து நடத்தி பிடிக்க தெரியாது. இந்த 2 சட்டங்களுக்கும் தாய் தந்தைமார் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய பலத்தையும் பாதித்து எம்மை நடக்க வைத்தார்கள். குழந்தையை தாய் பார்க்கும் பொழுது இந்த புள்ள வளரணும், அது மலம் கழித்தாலும் சுத்தம் செய்து அணைத்துக் கொள்வார்கள். இப்படியான பாசத்தோடு தான் ஒவ்வொரு தாயும் பிள்ளையை பார்க்கிறது. அல்லாஹ்வின் பாசத்துக்கு உதாரணம் பெற்றோரின் பாசம். இப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது பெற்றோருடைய பாசத்தை. அந்த பாசத்தோடு எமது அறிவு, எமக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எமது உடம்பிலே எந்த பலமும் இல்லாத நேரத்திலே அவர்களுடைய உடம்பின் பலம், தந்தை உழைக்கிறார், தாய் சுமக்கிறார். அதனால்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, கண்ணியமானவர்களே, நான் முதன் முதலாக மனித சமூகத்திலே முதல் வரிசையில் நின்று மதிக்க வேண்டியவர்கள் யார், கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள் யார், பணிவிடை செய்வதற்கு தகுதியானவர் யார்? முதலாவது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் உம், தாய், தாய், தாய் என்பதாக சொல்லி 4வது தந்தையாக சொன்னார். தாயின் முழு பலமும் எங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சகோதரர்களே, அந்த 3 தடவை ஏன் தாய்க்கு முன்னுரிமை என்றால், தந்தையை விட தந்தை செய்ய முடியாத 3 விடயத்திலே தாய் எனக்கு துணையாக இருக்கின்றார். உலகம் என்றால் தோற்றம் என்றால் என்னென்ன தெரியாத நிலையில் எம்மை பெற்றெடுப்பதற்கு சுமக்க தயாராகின்றார். சகோதரர்களே, தாய் சுமந்தவர், தந்தை சுமக்கல்ல.
அதே மாதிரி தாய் பெற்றெடுத்தா, மூணாவது தாய் பாலூட்டினா. இந்த மூன்று உயர்வுகள் தந்தையை விட இருக்கிறது. உலகத்தின் முதல் உணவு தாயின் உணவு, உலகத்தின் முதல் இருப்பிடம் தாயின் வயிறு. சகோதரர்களே, முதல் அரவணைப்பு தாயின். எனவே ஒட்டுமொத்தமான எல்லா பலவீனத்தையும் வைத்துக் கொண்டு முதல் வரிசையில் இந்த தாயை அவமதிப்பது சரியாகாது. இதனால் தான் மூன்று மடங்கு தாய்க்கு ஒரு மடங்கு தந்தை என்பதாக சொல்லலாம். 75 வீதம் தாயோடு சேருகிறது, 25 வீதம் தந்தையோடு சேருகிறது என்பதாக விளங்க வைத்தார்கள். அருமையான சகோதரர்களே, இப்ப எப்படி எங்களுக்கு இயலாமை இருந்ததோ, சிறு பராயத்திலே இருந்தோமோ, இதே மாதிரி நாம் பலத்துக்கு வருகிறோம். எந்த தாய் தந்தை சார்பர்கள் சக்தி கொடுக்கப்பட்டிருந்ததோ அது அனைத்தும் அவர்களிடம் எடுக்கப்பட்டு எனக்கு தருவது போன்று ஆகிவிடுகிறது. பின்னால் இப்பொழுது அவர்கள் வயோதிகமாகி விடுகின்றார்கள். நான் ஒரு பருவத்திலே இயலாமை கஷ்டம் தெரியாது. இப்பொழுது நாம் எல்லாமே தெரியும். பெற்றோர் அவர்களுக்கு ரெண்டு பலவீனங்கள் ஏற்பட்டுவிடும். ஒன்று உடம்பிலே பலவீனம் ஏற்பட்டுவிடும். அதே போன்று சிந்தனையிலே அறிவிலே சொந்த பிள்ளையை பார்த்து யாரேன்னு கேட்பார். சொந்த மலத்தை விளையாடுவார். இரவும் தெரியாது பகலும் தெரியாது வயோதிகம். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய உடம்பையும் பாவித்து என்னை ஆளாக்கினார்கள். இப்பொழுது எனக்கு அறிவு பலவும் இருக்கிறது. அவர்களை பாலாக்கிறோமா ஆளாக்கிறோமா? ஒரு வார்த்தையும் சொல்வதாக இருந்தால், சகோதரர்களே, பிள்ளையை தாய் வளர்க்கும் பொழுது இந்த பிள்ளை வளரணுமே என்பதாக வாழ்த்துவார்கள். பெற்றோரை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது இது எப்பொழுதுதான் போய் சேருமோ என்று பார்க்கும் உலகம் இது. பூமி அதிர்ச்சி உலகத்திலே வருவதற்கு காரணங்கள் விஞ்ஞான எதையும் சொல்லலாம். இஸ்லாம் சொல்லுகிறது, பெற்றோரின் உள்ளத்தை கலந்தழைப்பது நடுங்கழைப்பது இந்த பூமியே நடுங்க செய்யும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு பிரதானமான ஒரு பொறுப்பு தான் பெற்றோருடைய விடயத்தில் எனக்கு இருக்கிறது. எனவேதான் ஒரு தந்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்பாடு செய்கின்றார்கள். ஒரு சஹாபி வந்து என்ன, அவருடைய வீட்டுக்கு வந்து அவரிடத்திலே சொல்லாமல் மகனிடத்திலே சொல்லாமல் தந்தை இணைத்ததெல்லாம் எடுத்துக் கொண்டு போவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது தவறுதானே. அதனால் அந்த சஹாபியை தட்டி கேட்பதற்கு கூப்பிட்டாங்க. வரும்பொழுது அந்த தந்தை அந்த மகனுக்கு புரிந்துவிட்டது, அந்த வாப்பாவுக்கு புரிந்துவிட்டது, மகன் போய் என்னை சொல்லியிருக்கிறார், குறைபட்டிருக்கிறார், முறையாக ஏதோ சொல்லிவிட்டார், முறைகேடாக ஏதோ சொல்லிவிட்டார் என்று உணர்வு வந்தது. சுத்தமாக சொல்வதாக இருந்தால், தந்தையை பார்த்து மகன் சொல்லிவிட்டார் நபியிடம், எனது தந்தை திருடிவிட்டார். தந்தையை மகன் செல்வனாக்கினால் எப்படியான ஒரு மனோநிலை இருக்கும் அவரிடத்தில்? அந்த கவலையோடு, அந்த ஏக்கத்தோடு, அந்த துக்கத்தோடு வருகின்றார். வரும்பொழுது அவருடைய அந்த கடந்த காலம், அவருடைய உடம்பின் பலத்தை அத்தனையும் கொடுத்து நாங்கள் யாரும் சுயமாக நிற்கவில்லை, தந்தையின் பலத்தால் நின்றோம், தாயின் பலத்தால் உண்டோம். சகோதரர்களே, அந்த செய்திதான் அந்த சஹாபிக்கும். அந்த செய்தியோடு இந்த சஹாபி வருகின்ற அந்த கவலையோடு வருகின்றார்கள். மனதிலே அந்த தந்தை தன் மகனுக்கு பட்ட கஷ்டங்களை நினைத்து கவிதை என்று கட்டி வருகின்றார். இந்த கவிதை அப்படியே மனதிலே ஊற்றெடுக்க நபிக்கு முன்னால் வந்து நிற்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச தொடங்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். உள்ளத்தில் இருக்கும் ரகசியத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், தந்தைக்கு சத்தம் சொல்ல முன்னால் தந்தையின் உள்ளத்தில் இருக்கும் கவலையை கேளுங்கள், அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, இவர் அழுதழுது சொல்லுகிறார், மகனை பார்த்து சொல்ற, மகனே உன்னை ஆளாக்கினேன், நான் என் பலத்தை இழந்தேன், என் வாலிபம் போக உனக்கு வாலிபம் வந்தது, என் சுகம் போக உனக்கு சுகம் கொடுத்தேன், நான் பசியை சுமந்தேன் உனக்கு சாப்பாடு தந்தேன், என் மானத்தை இழந்தேன் உனக்கு உணவு தந்தேன், வீட்டில் உணவு இல்லை என்றால் வீட்டின் கதவுகளை கட்டுவேன், கொஞ்சம் சாப்பாட்டுக்காக வேண்டி கடனுக்காக வேண்டி சிலர் ஏற்றுவார்கள் பேசுவார்கள், பரவாயில்லை மகன் பசிக்கின்றானே என்ற ஏற்றத்தில் ஏச்சையும் வாங்கி பேச்சையும் வாங்கி உனக்கு உணவீக்கினேன், என்னுடைய வேர்வை சிந்தது, உனது மேலே மனம் வந்தது, நான் மூடை சுமந்தேன், நீ சந்தோஷமாக வீட்டிலிருந்து உண்டாய், மகனே இப்படியாக எல்லாம் எனது முழு ஆற்றலையும் கொடுத்தேன், உனக்கு பலத்தை வாங்கி தந்தேன், உனக்கு சக்தியை வாங்கி தந்தேன், நீ இப்பொழுது நடக்க தொடங்கிவிட்டாய், பேசத் தொடங்கிவிட்டாய், சம்பாதிக்க தொடங்கினாய், என்னுடைய உலகத்தில் உள்ள அத்தனை பலமும் சென்று விட்டதே. இப்பொழுது நான் கொஞ்சம் உன்னது வீட்டுக்கு வந்தேன், என் பசியார ஏதாவது ஒன்றை எடுத்ததற்காக வேண்டி அன்பு நபிக்கு முன்னால் என்னை திருடன் என்று சொல்லிவிட்டாயே என்பதாக ஏங்கி தவிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். வடித்துக் கொண்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு பின்னால் மகனின் ஹஸானால் இருந்து, மகனின் வீட்டில் இருந்து, மகனின் சொத்தில் இருந்து தந்தை எடுப்பதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை, எவ்வளவு எடுத்தாலும் அது ஹலால் என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதி இல்லாமல் மகனின் வீட்டுக்குள்ளே வந்து தந்தைக்கு தேவையானதை எடுத்து செல்வதற்குரிய அனுமதியை இஸ்லாம் கொடுக்கின்றது. ஏன் சகோதரர்களே, அவர்களுக்கு இயலாமை வந்திருக்கிறது, கஷ்டம் வந்திருக்கிறது, சிரமம் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நவீன யுகத்திலே பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏடிசாய்கள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள், பெரியோர்களை வளர்ப்பதற்கு சகோதரர்களே பார்ப்பதற்கு எல்டர்ஸ் ஹோம், முதியோர் இல்லங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சரியக்குரிய உளமாக்கல் இதை கண்டித்தும் பேசுகின்றார்கள். சில இடங்களிலே, சில இடங்களில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். வேறு வழியில்லாமல் பெற்றோர் உற்றார் யாருமே இல்லாத ஒரு வயோதிகருக்கு வாழ்வதற்குரிய வாழ்வல்லவா, பரவாயில்லை அது இருக்கட்டும் என்பதாக அனுமதிக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாட்டில் மாத்திரம் 161 முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. சுமார் 5000 அதிகமான முதியோர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதிலே 1000 அதிகமான முதியோர்கள் நோயாளிகளாக, மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எமக்கு எப்படி எமது பிள்ளையின் சத்தம் கேட்க வேண்டுமோ, பெற்றோருக்கு நாம் என்னவானாலும் பிள்ளைதான், அவர்களுக்கு அந்த சத்தம் ஒரு மருந்து, அந்த சத்தம் ஒரு ஆரோக்கியம், அந்த சத்தம் ஒரு நிம்மதி, அந்த சத்தம் ஒரு ராகத்தை கொடுக்கிறது. எனவே சகோதரர்களே, அருமையானவர்களே, அந்த பெற்றோர்களுக்கு நாம் எமது பேச்சையும் எமது உரையையும் முறித்துவிட்டு சிறையில் தள்ளுவது போன்ற ஒன்றுதான் இன்றைய ஒரு ஒரு நவீன கலாச்சாரமாக பெருகி வரும் இந்த முதியோர் இல்லங்கள். கண்ணியமான சகோதரர்களே, சில முதியோர் இல்லங்களில் கொலையே நடந்து விடுகிறது. சிரமப்படுத்துகின்றார்கள், கஷ்டப்படுத்துகின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள். அங்கிருப்பவர்கள் பிள்ளைகள் அல்ல, பணியாளர்கள். அவருடைய கடமைக்காக வேண்டி பார்ப்பார்கள், கடமைக்காக வேண்டி பார்ப்பார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரர் முதியோர் இல்லத்தில் இருந்து சொல்லுகிறார், ஒரு வருடத்துக்கும் ஒரு தடவையாவது மகன் பேசுவதில்லை. 3 மகன்மாரும் 3 நாட்டிலே, பெரும் பெரும் நாடு மூலிலே. அவர் சொல்லுகின்றார், அதிலிருந்து என்னுடைய தகனையாவது நான் இந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பதற்கு யாரிடமும் கையேந்தி இல்லை. எனது முழு பலமும் அவர்களுக்காக வேண்டி பாதிக்கப்பட்டிருக்கிறது, முழு ஆட்சியலும் அவர்களுக்காக வேண்டி பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த வாழ்க்கையை பிடித்து அவர்களை ஆளாக்கினேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளையிடம் சொல்லி, என்னுடைய மகனிடம் சொல்லி, எனக்கு ஒரு கஃன் ஒன்று மாத்திரம் வாங்கி எடுத்து தந்துடுங்கோ, என்னுடைய கஃன் கூட அரசாங்க கஃனாகிடக் கூடாது என்பதாக நான் பயப்படுகிறேன். ஒரு கஃனையாவது வாங்கி கேட்கிறான். இந்த தந்தை உள்ள என்ன சகோதரர்கள், இந்த தாயிட உள்ள என்ன? சொல்லி காட்டினான ஒரு ஹதீஸ்ல 2 தலைப்புகள் இன்றைக்கு பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஒன்று, கல்யாணம் முடிச்சதுக்காக வேண்டும், திருமணம் முடிச்சுட்டோம், பிள்ளை குட்டி ஆகிட்டோம், பெற்றோருடைய நிலைமை. இன்னொன்று, கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டும். எதிலாக இருந்தாலும் சரி, எந்த தலைப்பிலாக இருந்தாலும் சரி, பெற்றோர் நோவினை படுத்தப்படுவார்களேயானால் சொர்க்கம் செல்வதற்கே கதறில்லை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் செல்வதற்கே கதவில்லை என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தந்தைதான் உன் சொர்க்கத்தின் கதவு, அதை நீ விரும்பினால் எடுத்துக்கொள், இல்லை என்றால் அதை இடித்துவிடு. எனவே இப்படி காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தந்தையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தாயை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது சொன்னது போன்று எத்தனை காரியங்கள் அசிங்கமாக நடக்கிறது கண்ணியமானவர்களே. பள்ளியோடு பக்குவமாக நடப்பவர்கள் கூட தாயோடு தவறி விடுகின்றார்கள் சிலர். அருமையான சகோதரர்களே, நான் சொன்னது போன்ற ஒன்று, அறிவு, அந்த உடம்பினுடைய பலம் இல்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் சந்திக்கப்படுகின்றார்கள், கஷ்டப்படுத்தப்படுகின்றார்கள். எங்களுக்கு என்று சொன்னால், இந்த தாய் எங்களுக்காக வேண்டி எத்தனையோ இரவுகள் முடித்தார்களோ, எத்தனையோ இரவுகள் சிரமப்பட்டார்களோ, எத்தனையோ இரவுகள் கஷ்டப்பட்டார்களோ, அதே தாய் இப்பொழுது நாம் தூங்கினால் பேசுகின்றார், ஏதோ சொல்லுகின்றார், நாம் எமது தூக்கம் தலைகிறது, அவர் ஓலத்திக் கொண்டிருக்கிறார் என்பதாக எல்லாம் சொல்லி அந்த தாயை சும்மா விட்டா பரவாயில்லை, அல்லது வேறொரு இடத்துக்கு மாற்றினா பரவாயில்லை, அடுத்த சகோதரர் வீட்டுக்கு அனுப்பினா பரவாயில்லை, எந்த அளவுக்கு என்று சொன்னால் வைத்தியரை சந்திக்கப்படுகிறது. இல்லாத பொல்லாத நோய்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. தாயை மனநோயாளி என்பதாக வர்ணிக்கப்படுகிறது. ஒரு மகன் கொண்டு வந்து பிரிஸ்கிரிப்ஷனை காட்டுகின்றார். தன்னுடைய சொந்த சகோதரன், தன்னுடைய தாயின் இரவு பேச்சு தாங்க முடியாமல், இரவு கஷ்டம் தாங்க முடியாமல், எப்படி அந்த அகங்கல ஜூல் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு அந்த ஒரு விதமான இன்ஜெக்ஷன் ஏற்றப்பட்டு அந்த பிங்கக்கூடிய அந்த புலியுடைய பலம் அப்படியே குன்றி அது மனிதை தொட்டாலும் விளையாடினாலும் ஏதும் செய்யாத நிலைக்கு வந்ததோ, இது போன்ற சில மருந்துகள் தாய்மாருக்கு கொடுக்கப்படுகிறது. மனநோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் மயக்க மருந்துகளை போன்ற சில மருந்துகள் கொடுக்கப்பட்டு யாரு வந்து கேட்டாலும் இம்மா தூக்கம் வாப்ப தூக்கம் தூக்கம் இல்ல சித்திரவதை செஞ்சு தூங்க போட்டிருக்கிறாங்க. சித்திரவதை செஞ்சு எலும்ப விடுறாங்க இல்ல. நூற்றுக்கணக்கான இரவுகள் தாய் தந்தையுடைய விழிப்புலே சென்றது நாம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் அதே மகன் அதே தாய்க்கு அதே தந்தைக்கு தன்னுடைய பிள்ளை தன்னுடைய தொழில் தன்னுடைய தூக்கம் அதற்காக வேண்டி அந்த மிருகங்களை போன்று அப்படியே மயக்கி வளர்க்காக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியர்கள் குற்றவாளிகள் அல்ல, அதை சொல்லி மருந்தெடுப்பவர்கள் குற்றவாளிகள். தாய்க்கு சித்திரவதை செய்வதை போன்ற நிலை. ஒரு மகன் வந்து அழுது காட்டுகின்றார், அந்த மருந்தை அடுத்த ஒரு வைத்தியர்கள் கொடுத்து மாத்தமே எடுத்துக்கொண்டு வந்து காட்டுகின்றார். என்னுடைய தாய்க்கு நடக்கும் அநியாயம், என்னுடைய தாய்க்கு நடக்கும் சிரமம். தாயுடைய வார்த்தையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே? சி என்ற வார்த்தை நபி சொல்லாலும் சொல்லுகின்றார்கள், சி என்ற வார்த்தையே வேண்டாம். நபி சொல்லாலும் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், அல்லாவுக்கு இதை தவிர வேறொரு சின்ன வார்த்தை இல்லை, தாய் தந்தையரை நோயினைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இதை விட சிறியது ஒன்று இல்லை. சி என்ற வார்த்தை, இந்த வார்த்தையே இவ்வளவு பாரம் என்று சொன்னான், கூடவே கூடாது என்று சொன்னான். சித்திரவதையே செய்தால், இரத்தத்தையே குத்தி எடுத்தால், சுபஹானல்லாஹ், 16 வயது ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தூக்க மருந்து கொடுத்து, அதான் நான் சொன்னேன் இரண்டு தலைப்புகளில் நடக்கிறது அநியாயம். ஒன்று, நாம் கல்யாணம் முடித்து விட்டோம், மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, தொழிலுக்கு பிரச்சனை, தாய் சித்திரவதை செய்யப்படுகிறார். இன்னொன்று, நான் நினைத்த பெண்ணை அடைத்துக் கொள்ள வேண்டும், நினைத்தானை அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு சினிமா கலாச்சாரம். எல்லா வீடுகளிலும் டிவியை நிப்பாட்டினாரு, எத்தனையோ பெற்றோருடைய முகத்துக்கு கரிதூசப்படுகிறது. காரணம், அதுல புள்ளே உமா மதிப்பில் சொல்லிப்படுறது இல்ல, உண்மைய குழந்தைக்காவது தான் நினைத்தவனை எப்படி அடைய வேண்டும் என்ற பாடம் தான் அதில் புகுத்தப்படுகிறது. தன்னுடைய மதிப்பு சொல்றதுக்கு அது குரான் இல்ல. அந்த போறது சிலவங்க சொன்னாங்க, டிவி படிக்கணும் பார்க்கணும். இப்ப யாரெல்லாம் சொன்னார்களோ தலைகீழா யோசிக்கிறார்கள், மறுபட்டமாக சிந்திக்கிறார்கள். பெற்றோரை சித்திரவதை செய்யும் சாட்சிகள் அதில் கொடுக்கப்பட்டு பாடமாக நடத்தப்பட்டு அதே செயலை செய்யும் பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, 16 வயது ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையும் தந்தையும் தூக்க மருந்து கொடுத்து தனக்கு தேவையான நண்பனை அழைத்து அந்த ரெண்டு தாயின் தந்தையை துண்டு துண்டாக அறிந்து கொலை செய்திருக்கிறார்கள். சென்ற ஏப்ரல் மாதம் நடந்தது, வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலே நடந்தது. என்ன காரணம்? தாயுடைய மதிப்பு எங்கே படித்தார்? தாயுடைய உரிமையை உரிமையை எங்கே உறந்தார்? தாய் என்ற மதிப்பு இல்லை, தான் நினைத்ததை அடைவதற்காக வேண்டி தாய் தந்தை முகத்திலே கருவூட்டப்படுகின்றது. சி என்ற வார்த்தைக்கே குர்ஆன் சித்திரவதை சொல்லுது, வேண்டாம் என்று சொல்லுது. தாயே துண்டிக்க, தாயே இல்லாமாக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் உமருக்கு சொன்னார்கள், மனைவியை தலாக் சொல்லி உன்னுடைய தந்தைக்காக வேண்டும். இவ்வளோ விஷயம் இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாலாக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல, ஆனால் தலாக்குக்கும் அனுமதி இருக்கிறது தாய்க்காக வேண்டி, தந்தைக்காக வேண்டி. ஆனால் ஒரு பெண்ணை மனப்பலத்தாக வேண்டி தாயும் தந்தையும் கொலை செய்யும் யுகம் இது. யோசித்து பாருங்கள் எப்படி மாறியிருக்கிறது. ஆக மேன்மையான சகோதரர்களே, இதே போன்று பிள்ளை திருமணம் முடிக்க வேண்டும், திருமணம் முடித்திருக்கிறார் என்பதற்காக நடப்பது போல் நடக்கும். அவர்களுடைய அறிவு குன்றியது, நல்லது கெட்டது தெரியாது. தாய் பேசினா சிலவங்க கோபம் வரும். ஒரு மகன் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், வேகமான வேலை, 40-42 வயது. உம்மா வந்து வாப்பா வந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. வயது போக போக இந்த நிலைமை வரும். இந்த நிலைமையிலிருந்து அந்த பெற்றோரின் ஊடாக சொருக்கம் செல்லாதவருக்கு அல்லாஹ்வுடைய நபியுடைய சாபம் இருக்கிறது. இதனால்தான் நாம் மலம் கழித்தோம், கழுகினார்கள். அவர்கள் மலம் கழித்தால் என்ன செய்கிறோம்? நாம் மருந்து என்றோம், அவர்கள் ஓடினார்கள். இன்னைக்கு தாய் கழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் மருந்து துண்டு 6 மாதம் பொக்கத்தில், தாய் பேசுறா போக கிடைக்கிறது இல்லை. நாட்டிலிருக்கிற எல்லாரோடையும் டெலிபோன் பேசலாம், தாயோட 2 வார்த்தை பேச நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிம்பரிலே, நான் மினாரா மெஹ்ராபிலே இஷா தொழுகையில் நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாய் இருந்து 54 வயசு சொன்னாங்க, இதை ஜன்னலை திறந்து முஹம்மத் என்பதாக என்னை கூப்பிட்டால் நான் இமாம் ஜமாத்தை கூட நிறுத்திவிட்டு, யா உம்மி, என்னுடைய தாயே ஏன் என்பதாக அடைந்து ஓடி செல்வேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லலாம், தாயிட ஒய்ப்புக்கு இவ்வளவு மதிப்பு, அதானுக்கு இருக்கிற மதிப்பு தாயிட குரலுக்கு இருக்கிறது சகோதரர்களே. ஆனா இன்றைக்கு எத்தனை நண்பர்களுக்கு வேகமாக ஒரு இஸ்கோல்ல வேலை செய்யறவங்க காலையிலிருந்து மாலை வரை கட்டி செஞ்சிரா தாய், அவருடைய வார்த்தை சொன்ன மதிப்பு இது. ஆக மேன்மையான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒன்றாதான் உடம்பினுடைய பலத்தால் எத்தனையோ கஷ்டப்படுறாங்க. நாம சுமக்க வேண்டிய கட்டம் வந்து சுமந்தாலும் நாம் ஈடாக முடியாத அவர்களுக்கு உபகாரம் செய்தவர்களாக இன்றைக்கு மிச்சம் பேர் தாய் தந்தையுடைய மனதை உடைச்சிட்டாங்க. அதனால உடம்புல எத்தனையோ பிளக், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கஷ்டங்கள். ஏனென்றா தாய் தந்தையுடைய மனத்தை சந்தோஷப்படுத்துறது விழுந்த பாறாங்கல் அகற்றிச்சு. விழுந்த பாறாங்கல் புகைய மூடி இது கெஞ்சிரான மூடிகள் துவா செஞ்சு ஒருத்தர் சொல்றார், யாருலாம் நான் எப்ப வந்து பார்த்தாலும் என் உம்மா வாப்பா சாப்பாடு கொடுத்துட்டு தான் பிள்ளைக்கு, ஒரு நாள் வந்து பார்த்தா தூங்கிக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ தாய் தந்தைமார் தூங்காமலே இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி, 1 மணிக்கு வந்து கதவை தட்டுவார், 2 மணிக்கு வந்து கதவை திறப்பான், எங்க சுத்திட்டு வாரா, என்ன ஹஜ் செஞ்சுட்டு வாராரா, குர்ஆன் ஓதிட்டு வாராரா, வெளியே சுத்து சுத்து சுத்திட்டு உள்ள அசுத்தம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வாரார், தாயுடைய தூக்கம் பால், இவர் ஹலாலா உழைச்சிட்டு வாராரு, தாய் தூங்குகிறார். தூங்கிருக்கக்கூடிய தாயை பார்த்து வந்த சாப்பாட்டு சாமானோட அப்படியே நிற்கிறார், புள்ளையும் பார்க்கிறான், புள்ள அழுகுதே, புள்ள அழுகுதே, தாயை பார்த்தா தாயின் தந்தையின் சுத்தம் தூக்கம். சகோதரர்களே, சுபகு வரங்காட்டும் அதே நிலையில நின்றான், பிள்ளைகள் அப்படியே அலை போட்டான், தூங்க போட்டான், ஆனா முதலாவதாக தாய்க்கு பாலை கொடுத்துட்டான் பிள்ளையை திரும்பி பார்த்தார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த செயல் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பம் என்று சொன்னா அடைக்கப்பட்டிருந்த கதவையே திறக்கப்பட்டுச்சு, அடைக்கப்பட்டிருந்த கதவையே திறக்கப்பட்டுச்சு. கல் வெளியே வரையிலாம உசுருக்கு போராடி கொண்டிருந்தவர்கள் வெளியே வந்ததே தாய் தந்தைக்கு செஞ்ச அந்த உபகாரம் தான். தாயிட மனதை குளிர வச்சா அல்ல எதிர்காலத்தை குளிர வைப்பான். எப்படி ஆரம்பத்தை நான் சொன்ன தொழுகையையும் ஜகாத்தையும் அல்லாவையும் ரசூலையும் அல்லாவையும் தாயையும் அல்லா சேர்த்து வைத்திருக்கிறானோ பெற்றோரையும், அது உண்மையிலே சேர்க்கப்பட வேண்டியது. அதனால் தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், கண்ணியமானவர்களே, எப்படி 5 நேர தொழுகை அல்லாவுக்கு கடமையோ நன்றி செலுத்துறதுக்கு, அதே மாதிரி 5 நேரம் அந்த தொழுகைக்கு பின்னால இந்த துவாவை ஓதுவது கடமை. யாரா என்னை சந்தோஷப்படுத்திய எனது தாய் தந்தை மாறிய வாழ்க்கையை நீ சந்தோஷப்படுத்தி, அவர்கள் மண்ணில் இருந்தாலும் சரி, அவருக்குள்ளே இருந்தாலும் சரி, நன்றி செலுத்துகிற முதல் விஷயம் துவா. ஆனா இந்த துவாவை மிச்சம் பேருக்கு பாடமே இல்லை. எத்தனையோ பாட்டு பாடம், எத்தனையோ வார்த்தைகள் பாடம், ஆனா மேலான இந்த துவா பாடம் இந்த சகோதரர்களே. இதை பாடமாக்கி சில உளமாத்தருடைய கருத்து, யார் தாய் தந்தை மாறிக்கு துவாசை இல்லையோ அவருடைய துவாரே கபூல் இல்லை. வாழ்க்கையில நெருக்கடியான வாழ்க்கை, எல்லா விதமான இருக்கமும் யாருக்கு வரும் என்று சொன்னா பெற்றோருக்கு துவாசியார் அவர்களுக்கு வரும் என்று சொன்னாங்க. சஹாபி என்று சொல்றாங்க, பாபு மீன சஹாபா, சில சஹாபாக்களுடைய அறிவிப்பு சகோதரர்களே. அதே மாதிரி சொல்றாங்க, யார் பெற்றோருக்காக வேண்டி துவாசை வாழ்கிறோம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையிலே செழித்திருக்கும், வாழ்க்கையிலே வரச்சத்திருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, இந்த வாப்பா அம்மா மௌத்து யார் ரசூலுல்லாஹ் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, நிரப்பமா செஞ்சுட்டு வந்து கேட்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஞ்சு விஷயம் இங்குது, மௌத்துக்கு பின்னால செஞ்சா உன்னுடைய பூர்த்தியான ஹிஜ்மத் முடிஞ்சிச்சு தாய்க்கும் தந்தைக்கு. உண்டு அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவங்க ரெண்டு பேருக்காக வேண்டி துவா செய்யறது, இஸ்திக்ஃபார் லஹுமா, தாய்க்கும் தந்தைக்கும் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய துவா அவர்களுக்கு புரியாமல் போகிறது, வலதும் சாரும் எதோவாகவும் செஞ்சு கேட்க வேண்டும். அவர்கள் சொருக்க பூங்காவில் இருக்கிறார்களா அல்லது நெருப்புக்குழியிலே இருக்கிறார்களா என்ன தெரியும்? அழுது கேட்க வேண்டும் பெற்றோருக்காக வேண்டும் சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இஹ்லாஸோடு எந்த பிள்ளை தாய்க்கும் தந்தைக்கும் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அந்த ஜனாசாவுடைய அந்தஸ்து உடனே உயர்கிறது. மலக்கிடம் கேட்கின்றாராம், எனக்கு எதனால் இந்த அந்தஸ்து உயர்ந்தது? இஸ்திக்ஃபார் லக வலது, உன்னுடைய அடி உன்னுடைய மகன் உனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்தார், அதை அல்லாஹ் ஏற்றுக் கொண்டு விட்டான், அதனால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்றாங்க, மனிதன் பெரும் பாவங்களை செய்துவிட்டான், மன்னிப்பே இல்லாத கொலை, பெரும் பாவங்கள். இப்படி செஞ்சுட்டு ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நான் என்ன செஞ்சு தப்பலாம், உங்களுடைய உம்மை வாப்பாவையும் சரியாக்கிக்கோங்கோ, அல்ல அதனுடைய பறக்கத்தால் வந்த இந்த கொலையை மன்னிச்சிடுவான்னு சொன்னாங்க. மேன்மையானவர்களே, இவ்வளவு சிறப்பான இடத்தில் நின்று பார்க்க வேண்டிய பாருங்கோ, இன்னைக்கு ஒரு உம்மோட சட்டத்துக்கு என்ன இதான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரல, உவைசுல் கர்னி யமன்ல கரன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க, பார்க்க வரலன்னா பெற்றோருடைய ஹிஜ்மத் தெரியுமோன்னு சொன்னாங்க. எப்படி நபி இமாமத்தை சொல்லிட்டு தாயுடைய சட்டத்துக்கு விட்டாவோ, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை தரம் தாய்க்கு சீட்டு சொல்லப்படுது, உங்களுக்கு விளக்கம் இல்லைம்மா, உங்களுக்கு விளக்கம் இல்லை வாப்பா, நாங்க செய்ய காட்டி நீங்க கொஞ்சம் பாருங்க, எத்தனை பேர் சொல்றாங்க. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன பார்த்து வர வேண்டாம், உங்களோட தாயை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு நபி அழகா வழிகாட்டிப்பாங்களா? இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபியை பத்தி பேசுறோம், ஆனா நபியை பூசுறது இல்லை யாரும், அத்தரை பத்தி பேசுறது, அத்தரை பூசிக்கொள்ளாத மாதிரி அஹ்லா சிறப்பு எல்லாம் பேசுறது, நபி எப்படி நடந்து காட்டினாங்களோ அந்த வாழ்க்கை எங்கே, அந்த வாழ்க்கை எழுத்துக்கான் புத்தகத்துக்கான் மனத்தை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் மனம் வராது, அத்தரப்பட்டு அதை பூசினால்தான் வாழ்க்கை மனக்கு. உவைசுல் கர்னி சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உம்மாவோடு இருந்தீங்கோ, நீங்க யமன்ல இருந்தீங்கோ, பின்னால சஹாபாக்கள பார்த்து சொன்னாங்க, உவைஸ் கர்னி, உவைஸ் பின் ஆமீர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் வருவார், அவர் வந்தால் அவரை சந்தித்தால் அவர்தான் தாபீன்கள், சஹாபாக்களுக்கு பின்னாலே மிக சிறந்த மனிதர் அவர்தான், தன்னுடைய தாயை மதித்தவர், தன்னுடைய தாயை பார்த்தவர், தன்னுடைய தாய்க்காக வேண்டி ஏங்கியவர், நபியின் முகத்தை கூட பார்க்க வேண்டுமே என்ற ஏக்கம் இருந்தது, ஆனால் தாய்க்கு ஹிஜ்மத் செய்யவில்லை, செய்ய முடியாது என்ற ஏக்கத்துக்காக வேண்டி, அதை செய்ய கிடைக்காதே என்ற ஏக்கத்துக்காக வேண்டி அந்த திருநபியின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் போனது. ஆனால் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை விடவில்லை. எந்த அளவுக்கு சொன்ன நபியுடைய வார்த்தையில சொன்னாங்க, நீங்க அவரை சந்திச்சா அவற்றை இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுமோ, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுமோன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க, கேட்டாங்க, உங்களோட மேலெல்லாம் குஷ்டரோகம் இருந்ததா, ஓ என்னுடைய தொழுநோய் இருந்தது, நான் வெண்மையால் பாதிக்கப்பட்டிருந்தேன், இப்ப நீங்க துவா செஞ்சதெல்லாம் கபூல் ஆயிட்டாமே, ஓ கபூல் ஆயிட்டு, என்னுடைய தொப்புள் பகுதியிலே சின்னோரு அடையாளம் இருக்கிறது, அவ்வளவுதான், மற்ற எல்லாமே அல்லாஹ் எடுத்து விட்டான், அல்லாத ஞாபகம் செய்யறதுக்கு அந்த சின்னோரு துண்டு அல்லாஹ் எனக்கு வச்சுக்கிறான் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யறதா, எங்களை நபி சொல்லிக்கிறாங்க, உங்களை கண்டா எனக்கு இஸ்திக்ஃபார் செய்யும்படி கேட்டுக் கொள்ளும்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களை வந்து சித்தப்போதர்களே, தன்னுடைய தாயையும் தந்தையும் பார்த்த மதிப்பு, பார்த்த அந்தஸ்து, அதனால தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்யறது லேசான விடயம் அல்ல, மௌத்துக்கு பின்னால் ஆக பெரிய கடமை. ஆகத்து இன்னைக்கு மௌத்தா போனா ஒரு கிழமை ரெண்டு கிழமை மூணு கிழமை ஜியாரத்துக்கு வருவாங்க, துவா செய்வாங்க, மாஷா அல்லாஹ் அதோட முடிஞ்சு, தாய் மரத்தம் காட்டி சிலவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால கவலைப்படுவாங்க, அரே நான் தாயோடு இப்படி நடந்து கொள்ளலே, வாழ்க்கை முழுக்க திரும்பி பார்க்கல, வாழ்க்கை முழுக்க யோசிக்கல, கடைசி கட்டத்தில் வந்து மையத்தை கொண்டு வந்து அடக்கிட்டு கவலை போகணும், காசி என்ன செய்ய என்ன செய்ய என்று எழுதுவார்கள். சகோதரர்களே, இருக்கும் பொழுது பார்ப்போம், இல்லாமல் போகும் பொழுது துவா செய்வோம். அந்த சஹாபி கேட்டதை பாருங்க, நான் பக்தியம், எனக்கு எந்த கடமையுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு இப்ப மௌத்து, இப்ப என்ன செய்யறது சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்வோம், துவா செய்வோம். அவங்க ஏதாவது யாரோடையாவது உடன்படிக்கை செஞ்சிருந்தா, ஏதாவது பொருட்கள் வாங்க, ஏதாவது எக்ரிமெண்ட் உண்டாங்க இருக்கும் சொன்னா, அதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கோ. அதுக்கு பின்னால சொன்னாங்க, அவர்களுடைய உறவுகள் யாரு உறவு எங்களுக்கு அவங்களால கிடைச்சிட்டோம், பெரியப்பா சாச்சா மாமா இப்படி கிடைச்சிருக்குமே, இந்த எல்லா உறவையும் தேனுதலா பாதுகாத்துக்குவோம். அடுத்தா சொன்னாங்க, அவருடைய நண்பர்களை கூட மதிங்கோன்னு சொன்னாங்க. தாயுடைய நண்பர் நன்றி, தந்தைய நண்பர்ன்றதுக்காக வேண்டி மதிக்க சொல்லுங்கிறது. மௌத்தா போனதுக்கு பின்னால தந்தையும் தாயினையும் மதிக்காம விட்டான். அதை நான் சொல்றேன் சகோதரர்களே, தாய்க்கும் தந்தைக்கும் பலவீனம் வருவது அல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூலுக்கு தெரியும், இஸ்லாத்தில் தெரியும். அதனால தான் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இப்ப மகன் பேசுறார், மகனை பார்த்து வாப்ப கேட்கிறார், மகனே இது என்ன வந்துச்சு சத்தம் என்னமோ கேட்க. அவர் சொல்ற பேசாம வேலையை பாருங்க வாப்பா, என்னன்னு நான் சொல்லவா. சென்னியமான சகோதரர்களே, திரும்ப உப்பு நினைவத்தில் அதையும் வாப்ப மறக்கிறார். திரும்ப சத்தம் கேட்குது, திரும்ப வாப்ப திரும்ப கேட்கிறார். இப்படித்தான் எத்தனையோ திறன் பேசுவாங்க வயோதிகர்கள், அப்படித்தான் அப்படி இருக்கும் நிலைமை. திரும்ப கஷ்டப்படுறார், திரும்ப இவர்களுக்கு டிஸ்டர்பாகவே, என்ன வாப்பா இது, ஒரு தடவை சொன்னேனே சொன்னால் சாகம் உண்டு, இவ்வளவு கரைச்சல்படுத்தினீங்க என்ன. திரும்ப திரும்ப அலற்றுவார், வாப்பாக்கு மறந்துடும், அந்த வயதுக்கு வந்துட்டாரே, உள்ளே எத்தனை தரம் கேட்குது சகோதரர்களே. திரும்பவும் கேட்கிறேன், திரும்பவும் சொன்னாரே, என்ன கருத்தியம் இது, என்ன வேலை செய்யப்படுவதும் இல்லை. தந்தை தந்தை ஏசு ஏசுனுடைய காரணம் தெரியல. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப உமா ஒரு பழைய டைரியை கொண்டு வந்து மகன்கிட்ட கொடுத்தா, பாரு மகன் இது 40 வருடத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது, அது எழுதப்பட்டது. இந்த வாப்பாவும் இந்த மகனும் ரோட் மிஸ்டர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காகம் வந்து நிற்குது. அப்பதான் வாழ்க்கையில முதலாவது மகன் காகத்தை கண்டுகிறார். அப்ப அந்த வாப்ப எழுதுகிறார், காகம் தெரியாத இந்த மகன் என்று கேட்கிறார், வாப்பா இது என்ன மழலை மொழியில. வாப்பா பதில் சொல்றார், திரும்ப கேட்குது, திரும்ப சொல்றார், திரும்ப அந்த பிள்ளை கேட்குது, திரும்ப சொல்றார். அதுல எழுதப்பட்டிருக்குது, என்னிடம் மகன் 27 முறை கேட்டான், 27 முறையும் அந்த மகனுக்கு நான் அந்த புள்ள விளங்குற பாப்பையில காகத்தை விளங்கப்படுத்தினேன் என்பதாக எழுதப்பட்டது. அதே வாப்பை தான் இப்ப காக்காக கேட்கிறார், என்னான்னு கேட்கிறார். ஆக சகோதரர்களே, வாப்பட அறிவுல கஷ்டம் வரும், வாப்பட உடம்புல கஷ்டம் வரும், உம்மட அறிவுல கஷ்டம் வரும், உம்மட உடம்புல கஷ்டம் வரும். இந்த ரெண்டையும் சுமக்கிறவர் தான் பிள்ளை. ஆனா சகோதரர்களை, சமீபத்தில் ஒரு நிகழ்வு, அங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர கொண்டிருக்கிறான், ஒரு தாய எட்மிட் பண்றதுக்கு பைத்தியம் சொல்லி, அதில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட சிலர் அணுகி கேட்கிறாங்க, பேசுறாங்க, சில சந்தேகங்களை உணர்றாங்க, சொல்றாங்க இவர் கிளாஸ் உடைக்கிறது, வீட்டு உடைக்கிறது தான் இவர வேலை, அதனால எங்களுக்கு இவர் கண்ட்ரோல் பண்ணினாது, தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. சகோதரர்களே, கார்ல அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி இருந்தான், அவங்களுக்கு தெரியாம இவங்கள்ட்ட அணுகி கேட்டா அவங்க சொன்னாங்க, அப்படி ஒன்று இல்லை, வேற பிரச்சனை உண்டு, என்ன இங்க வீட்டுல போனா விடையும் கொள்வீங்க. திடீர்ந்து வீட்டுக்கு 2-3 நாளைக்கு பின்னால போனா ஒரு இளம் பெண் அழுது கொண்டிருக்கிறார் கவலையில, அவளை சந்திச்சு கேட்கிறா, என்ன நடந்துச்சு, என்ன செய்தி, உங்களோட தாய பத்தி என்ன சொன்னாங்க, எந்த கல்யாணம் இங்கே, ஏண்ட கல்யாணம் இருக்கிறது, ஏண்ட நான தம்பிமாருக்கு பிரச்சின தாயும் வச்சுக்கொண்டு கல்யாணத்தை இருக்கிறது, ஏண்டா எந்த தாய்க்கு ஆங்கிலம் தெரியாது, இப்படியே சொன்னாங்க, ஆங்கிலம் படிக்கோ பரவாயில்லை, ஆனா தாயை விட மதிப்பல்ல ஆங்கிலம், எங்க வீட்டுக்கு வர ரிலேஷன் எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு அப்படி ஒரு விஐபி குரூப் கொண்டு வரும், எல்லாருக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும், எங்க தாய்க்கு இங்கிலீஷ் தெரியாது, அதுக்காக வேண்டி பொய்ய சுமத்தி, அந்த தாய் சும்மா சுய சிந்தனையோடு இருக்கக்கூடிய தாய பைத்தியக்காரி என்பதாக என்னுடைய சகோதரர்கள் தான் எப்படி பண்ணிக்கிறாங்க. சகோதரியே சொன்னாங்க, தாய்க்கு அறிவு மங்குற காலம் ஒன்று வேற, ஒரு மொழியே தெரியாது என்பதற்காக வேண்டி தாயை இந்த சித்திரவதை செய்வது நியாயமா சகோதரர்களே? சந்தோஷமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆசையாக பார்க்க விரும்பும் ஒரு திருமணத்தை கூட காட்ட விடாமல் கொண்டு போய் பைத்திய சாலையில் சேர்க்கும் முஸ்லீம் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பூமி நிற்கிறது நியாயமா, விழுகிறது நியாயமா, யோசித்து பாருங்கள். இதைத்தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமியே நடுங்கி நடுக்கம் ஏற்படும் தாய் தந்தைமாருக்கு செய்யும் அநியாயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, தாய் தந்தைமாருடைய நலவாள சொருக்கம் கதவு திறக்கப்பட இருக்கிறது. ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹாரிசா பின் நொஹ்மான் ரழியல்லாஹு தஆலா ஒரு தடவை நடந்து போறாங்க. நடந்து போகும் பொழுது ஒரு சஹாபி நினைச்சுக்கிறதுக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் அழைக்கும் என்பதாக நபியோடு இல்லாமல் சகோதரர்களே சலாத்து சொன்னதுக்கு பின்னால பதில சொல்றாங்க. பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்கிறாங்க, இது யாருன்னு தெரியுமா? சொன்னாங்க, இது ஜிப்ரீல். உட சலாத்துக்கு பதில் சொல்றார். இன்னொரு தடவை சொன்னாங்க, யா ஹாரிசா, உங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புகழ்ந்து பேசுறார். உங்களோட சலாத்துக்கு ரெண்டு தடவை பதில் சொல்லித்தார். சொன்னாரு, ஒரு தடவை வந்து சபை உட்கார்றாங்க, ஜஹியத்துல் கல்வி என்ற தோற்றத்துலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த தோற்றத்துல இருந்தாங்க, இவங்களுக்கு தெரியாது மலக்குண்டு. அவங்க அப்படி வந்து உட்கார்ந்தாங்க. போனத்துக்கு பின்னால சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஏன் சலாம் சொல்லல? சலாம் சொல்லி இருந்தா நான் பதில் சொல்லி இருப்பேன். ஹாரிசாவை பார்த்து சொன்னாங்க, ஹாரிசா, உங்களுடைய சலாம் ஜிப்ரீலுக்கு கேட்கிறதே, அவர் கூட உங்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்ல தயாராகிறார். என்ன சிறப்பு அவர்க்க? அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கனவு காண்றாங்க. கனவு காண்றாங்க. கனவிலே சகோதரர்களே, ஹஜரத் ஹாரிசா பின் உம்மான் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் சொன்னாங்க, ஹாரிசா, நீங்க சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக்கொண்டீர்கள். ஒரு பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாம், அடுத்த பக்கம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டார். அவரே நபியுடைய கண் தவறா காணாதே, நபியுடைய காதை தவறாக கேட்காதே, நபியுடைய அத்தனை வார்த்தையும் சத்தியம். சகோதரர்களே, அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாரிசா, இந்த சொர்க்கத்திலே குர்ஆன் ஓத நான் கனவு கண்டேன். என்ன தெரியுமா நீங்க செய்றீங்க? அவங்களுக்கே தெரியாது. சொன்னாங்க, உம்மாவையும் பாப்பாவையும் தாயும் குளிர செய்றீங்களே, அந்த சந்தோஷத்துக்கு அல்ல தந்த பரிசு தான் சுருக்கத்திலே குர்ஆன் ஓதும் பாக்கியம். இது சும்மா கிடைக்காது சகோதரர்களே. இவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு செயல் தான் எமது பெற்றோர்களை குளிர செய்வது. மதுரத்தால் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், பாடசாலையிலே படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பட்டம் பதவியிலே இருக்கலாம். இந்த கொத்துபாவுக்கு பின்னால் முடியுமாக இருந்தால் தாயிடம் செல்லுங்கள். அன்பாந்தவர்களே, தாய்க்கு ஒரு கோளாளர் எடுத்து செஞ்ச வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினைச்சு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்கோ, அல்லாஹ் எங்களை அந்தஸ்து உயர்த்துவான். ஒரு ஒரு சஹாபி சொல்றாங்க, இரவெல்லாம் இந்து வணங்குறதுக்கு எனக்கு கிடைக்குது, அடுத்த பக்கம் தாய்க்கு தலைவலி அல்லது கால்வலி, அந்த தாயுட காலூண்ட கிடைக்குது, நான் தாயுட காலத்தான் உண்டுவேன் சொன்னாங்க. ஒரு ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு ஒரு மனிதர் சொன்னாரே, நான் எங்கட உமா எத்தனை மணியாவது நான் மணியாலும் சரி நான் இஷா தொழுத்து வரங்காட்டி பார்த்து கொண்டிருப்பா, நான் குர்ஆன் நிச்ச நேரம் ஓதிச்சு பின்னால சுணங்கி வந்து என்ன செய்வேன், தாயோட சேர்ந்து சாப்பிடுவேன். சொன்னாங்க, நீங்க தாய்க்கு இவ்வளவு நேரம் கொடுக்கறத விட, தாய் இவ்வளவு நேரம் முடிக்க வைக்கிறத விட எனக்கு விருப்பம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து தாயோட சாப்பிட்டு தாயிட கண்ணை குளிர செய்யறதுதானே உங்களுக்கு ஹஜ்ஜுரிய நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக சகோதரர்களே, தாய் தந்தையினுடைய மதிப்பு அது இல்லாமல் போய்விட்டதே. நாம் அதை உணர்வோம், செயல்படுத்துவோம், அவர்களோடு சேர்ந்திருப்போம். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், மூன்று விடயங்கள் இருக்கிறது. அந்த அநியாயம் நடக்குமேயானால் அந்த தலைப்பிலே அந்த அநியாயம் திரும்ப வராமல் எமது மக்பராவை சந்திக்க மாட்டோம். பூமிக்கு மேலே வச்ச அந்த சித்திரவதம் அந்த கஷ்டம் வரும். ஒன்று அநியாயம் செய்கிறது, அது எந்த தலைப்பிலாக இருந்தாலும் சரி. இரண்டாவது தாய் தந்தைமாருடைய உள்ளத்தை முறிக்கிறது. உள்ளத்தை கஷ்டப்படுத்தினோம், நோவினப்படுத்தினோம், திரும்பி வராம மௌத்தில்ல, திரும்பி வராம மௌத்தில்ல. ஒரு சபையில வச்சு ஒரு அரபி நின்று கொண்டிருக்கிறார், வயோதிபர், ஒரு வாலிபர் இருந்து திடீர்ந்து ஒரு அறை அரைஞ்சாரு. அரைஞ்ச அறையில அப்படியே சபையை குழம்பி போயிட்டு எழும்பி போய் அந்த வாலிபருக்கு அடிக்க பார்த்தாங்க. சொன்னாங்க, அவரை விட்டு நீங்க அடிக்காதீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இதே மாதிரி ஒரு சபையில என் வாப்பாவுக்கு அரைஞ்சேன், அந்த அறைதான் இப்பொழுது என்று சொன்னார். சமா சபீதான், எதை செய்கிறோமோ, பெற்றோருடைய விடயத்தில் என்ன அநியாயம் செய்கிறோமோ, ஞாபகம் வைத்துக் கொள்ளட்டும். அப்படியான ஒரு பிள்ளை எங்களுக்கும் வரத்தான் போகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, மன்னிப்பை கேட்டு இஸ்திக்பார் செய்து இந்த தாயிடம் அழுது சொன்னாலும் தந்தையிடம் அழுது சொன்னாலும் ஏழு உள்ளங்கள் நிச்சயமாக சொல்லுவார்களே, தாயுடைய உள்ளம் கூட கொலை செய்துவிட்டு மகன் இதயத்தோடு வருகிறான். ஒரு பெண்ணுக்காக வேண்டி மகன் விடும்பொழுது அந்த இதயம் பேசியதாம். சொன்னதாம், மகனே தவறிடாம கால் சதைக்கிடாம கவனமா போ மகனே என்று அந்த இதயம் பேசிச்சான். தாய்க்கு அநியாயம் செய்தாலும் தாய் ஒரு நாளும் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு லானம் செய்வார்களே, ஆனால் நாசமா போன்ற ஒரு வார்த்தை தவறியாவது சாவித்து விடுவாராக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முழு பரம்பரையும் நாசமாகி விடும் என்று சொன்னாங்க. இவ்வளவு தவிர்க்க வேண்டியது. எனவே அந்த பெற்றோருடைய துவாவை அடைந்து கொள்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக. யாழ்ல தாகந்தேம் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்வர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ உடைய கபர்களை சுருக்கத்தின் பூஞ்சொலைகளாக ஆக்குவாயாக, விசாலமான கபர்களாக ஆக்குவாயாக, நல்லடியான கபர்களாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நீடித்து வைப்பாயாக. நோய் நம்பரம் இல்லாத வாழ்க்கை கொடுப்பாயாக. சந்தோஷத்தையும் பதக்கத்தையும் கொடுப்பாயாக. நிம்மதியின் ராகத்தையும் கொடுப்பாயாக. அவருடைய ஹக்குகளை நாங்கள் முறையாக நிறைவேற்றும் பாக்கியத்தை எங்களுக்கு தாயாகலா. அவர்களை நல்ல முறையில் கவனிக்கும் பாக்கியத்தை தாயாகலா. அவர்களுடைய துவாக்களை எங்களுக்கு தாயாகலா. அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்கிறோம் யாருலா. அவங்க ரெண்டு பேரும் இறக்கப்பட்டு எங்களை பார்ப்பது போலவே அவளை பார்ப்பாயாக. அவர்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. அவங்களோட முகங்கள் உள்ளங்களை குளிர்ச்சி செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் தவறுதலாக பிள்ளையாக தெரியாம எமது பெற்றோருக்கு அநியாயம் செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோடைய அல்லா. எல்லாத மறந்துடையா அல்லா. அவங்களை உள்ளத்தை மறந்து மறக்க வச்சிடையா அல்லா. அதனால சக்கராத்துல கூட கலிமா இல்லாம போயிடும் யாருலா. எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பண்பு அவங்களுக்கு இன்னும் அதிகரிப்படுத்துவாயாக. அவங்களோட கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கத்தை எங்களுக்கு தருவாயாக. ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.